சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வணங்குங்கள். ராண்டால்ஃப் டன் மூலம் அத்தியாயம் 1. பல்வேறு வகையான வழிபாடுகள் எப்போதும் இருந்து வருகின்றன. பெரும்பாலான மக்கள் அனைவரும் இல்லாவிட்டாலும் இப்போதும் பழங்காலத்திலும் ஒரு நிறுவனத்தை வணங்கி வருகின்றனர். ஆதிமனிதன் சக்தியின் எல்லா வெளிப்பாடுகளுக்கும் அஞ்சினான். அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு இயற்கை நிகழ்வையும் வணங்கினார். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலைகள், நெருப்பு, வெப்பம், குளிர் போன்ற சக்தி வாய்ந்த இயற்கை சக்திகளை கவனிப்பது மனிதனின் விரிவடையும் மனதை வெகுவாக கவர்ந்தது. வாழ்க்கையின் விவரிக்க முடியாத விஷயங்கள் இன்னும் கடவுளின் செயல்கள் மற்றும் புராவிடன்ஸின் மர்மமான விநியோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 500 முதல் 600 வரையிலான பழங்குடி பிரிவுகள் தங்கள் பிரதேசங்களின் எல்லைகளில் எப்போதாவது ஓரளவு தொடர்புகளைத் தவிர ஒருவருக்கொருவர் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட சமூக மற்றும் மத வளர்ச்சியின் சுயாதீன வரலாற்றைக் கொண்டிருந்தன என்பது அறியப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் அனைத்து பழங்குடியினரிடம் விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து படைப்புகளுக்கும் முதல் காரணமான ஒரு உச்சசக்தியில் நம்பிக்கை உள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் தங்கள் சூரிய கடவுளையும் பாதாள உலகத்தின் கடவுளையும் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பாபிலோன், கிரீஸ் மற்றும் ரோம் புராண கடவுள்களை வணங்கினர். இன்று உலக மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் முஸ்லிம்களைக் கொண்டுள்ளனர். அவர்கள் கடவுளை அல்லது யெகோவாவை வணங்குகிறார்கள். மோசஸ் மற்றும் ஆபிரகாமின் கடவுள் அல்லது முஸ்லிம்கள் வணங்கும் கடவுள் அல்ல. அவை ஒவ்வொன்றிற்கும் இடையேயும் அதற்குள்ளும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் உள்ளன. உலகின் மற்றொரு குறிப்பிடத்தக்க பகுதி பௌத்தம் மற்றும் இந்து மதம் போன்ற நம்பிக்கைகளை பின்பற்றுகிறது. இருப்பினும் பழமையான நாடுகளில் உள்ளதைப் போலவே காலத்தால் மதிக்கப்படும் ஆன்மீக நம்பிக்கைகளைக் கொண்ட மற்றவர்களும் உள்ளனர். இந்த எடுத்துக்காட்டுகள் மனிதனின் படைப்பிலிருந்து இருந்து ஒரு அடிப்படை பண்பை சுட்டிக் காட்டுகின்றன. அத்தியாயம் 2. வழிபாடு என்றால் என்ன? மனிதனுடைய மனப்பான்மை மிக முக்கியமானது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னைப் போலவே உன் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நான் உன்னை நேசித்தது போலவே. படைப்பின் பல ஆண்டுகளுக்குப் பிறகு படைப்பாளர் பூமியில் மனிதனின் அக்கிரமம் அதிகமாக இருப்பதையும் அவரது இதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு கற்பனையும் தொடர்ந்து தீயதாக இருப்பதையும் கண்டான். அவர் பூமியில் மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் மனந்திரும்பினார். அது அவரது இதயத்தில் அவரை வருத்தப்படுத்தியது. அவர் மனிதனைக் கோருகிறார், நீதியைச் செய்து இரக்கத்தை விரும்பி உங்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுடன் நடக்கவும். இயேசு சாத்தானை நோக்கி, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கு மட்டுமே பணி செய் என்றார். பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கும் பரிசேயர்களிடம், இந்த மக்கள் தங்கள் உதடுகளால் என்னை வெளிப்புறமாக மதிக்கிறார்கள், ஆனால் அவர்களின் இதயங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன. வீணாக என்னை வணங்குகிறார்கள். அவர்களின் போதனைகள் மனிதர்களால் கற்பிக்கப்படும் விதிகள். வேறு வீண் வழிபாடு தேவதைகள், சிலை, மக்கள், அறியாமை மற்றும் பிசாசு வழிபாடு ஆகியவை அடங்கும். இந்த வகை வழிபாடு பாவம். மனிதனிடமிருந்து பாவத்தை நீக்கக்கூடிய ஒரே பலியாக இயேசு தம் மாம்ச உடலைக் கொடுத்தார். கடவுள் அவரது காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவரை கல்லறையிலிருந்து எழுப்பினார். அதன் மூலம் மரணத்தின் மீது வெற்றியை அடைந்தார் மற்றும் மனிதன் மீது சாத்தானின் பிடியை அடைந்தார். கிறிஸ்துவில் நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படுதலை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் மன்னிப்பு மற்றும் சமரசத்திற்கான வாய்ப்பு கிடைத்தது. பாவ மன்னிப்பு மூலம் கடவுளுடன் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் அவருக்கு மரியாதை மற்றும் வழிபாடு ஆகியவற்றில் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். மனிதனின் உள்ளம், ஆன்மா, இதயம் ஆகியவற்றிற்குள் இருந்து அவன் தன் நற்செயல்களால் கடவுளை வணங்கி சேவை செய்கிறான். அவனுடைய கடவுளுக்கு மரியாதை அல்லது மரியாதை செலுத்துகிறான். மனிதன் ஒருவரை மிகவும் மத நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனாக அவன் செய்யும் அனைத்து நற்செயல்களையும் கவனிப்பதன் மூலம் உணரலாம். ஆனால் அவன் செயல்களை செய்வதற்கான நோக்கத்தை முற்றிலும் அறியாமல் இருக்கலாம். உதாரணமாக, மனிதனை அங்கீகரிப்பதற்காக அல்லது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைவதன் மூலம் கடவுளின் வெகுமதியை பெறுவதற்கான அவரது விருப்பம் உண்மையான வழிபாடாக இல்லை, ஏனெனில் மரியாதை மரியாதை அல்லது மரியாதை எதுவும் இல்லை. ஒரு செயல் ஒருவருக்கு நன்மை பயக்கும் என்றாலும் அது அன்பினால் தூண்டப்பட்ட உள்ளான மனிதனுக்குள் தோன்றாதவரை அது வழிபாடு அல்ல. மனிதனின் இதயத்தின் நோக்கத்தை கடவுள் மட்டுமே அறிவார். வழிபாட்டிற்கு அன்பு, நம்பிக்கை மற்றும் செயல் தேவை. பாடம் 3. யாரை வணங்க வேண்டும்? கடவுள் ஆவி, உடல் அல்ல. அவரை வணங்குபவர்கள் ஆவியில் வழிபட வேண்டும். ஒரு சடங்கு அல்ல, ஆனால் உணர்ச்சி மற்றும் அன்பின் வெளிப்பாடாக உண்மை. உண்மையான மற்றும் உண்மையான பொய் மற்றும் போலி அல்ல. ஒருவருக்கு சத்தியத்தை பற்றிய அனைத்து அறிவும் இருக்க முடியும், ஆனால் அன்பு இல்லை என்றால் அவருடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது வீண் மற்றும் ஒன்றும் இல்லை. யோவான் 4:24 கடவுள் ஒரு ஆவி என்று அறிவிக்கிறது. இந்த வார்த்தைகள் மிகவும் எளிமையான ஆனால் மிக ஆழமான மனிதர்களின் காதில் விழுந்த உண்மைகளில் ஒன்றாகும். அவர்களின் உண்மை வெளிப்பாட்டின் பெரிய மகிமைகளில் ஒன்றாகும் மற்றும் மனித பகுத்தறிவின் தவறான முடிவை சரிசெய்கிறது. அவர்கள் அதைக் காட்டுகிறார்கள். கடவுள் இடம் மற்றும் நேரத்தின் அனைத்து வரம்புகளிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவர், எனவே கோயில்களில் இடம்பெறவில்லை. விக்கிரகாராதனையாளர்கள் வாதிடுவது போல கடவுள் பொருள் அல்ல. அவர் ஒரு சுருக்க சக்தி அல்ல, ஆனால் ஒரு இருப்பு. கோவில்கள், பலிகள் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்படுகிறார். அவை மனிதனுக்கு நன்மை பயக்கும், ஆனால் கடவுளுக்கு அல்ல. கடவுளின் இயல்பு என்று வேதம் கூறுகிறது. அன்பு, வாழ்க்கை, உண்மை, நீதியான, புனிதமான மற்றும் நீதியுள்ள, இரக்கமுள்ளவர், அமைதி, விசுவாசமான. கடவுளுக்கு பிரியமானது எது? மலை பிரசங்கம் மத்தேயு 5 இயேசு தமக்கு பிரியமான பல செயல்களையும் மனப்பான்மையையும் அடையாளம் காட்டினார். ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று குறிப்பிடுவதன் மூலம் கடவுள் மகிழ்ச்சியடைகிறார் மற்றும் இருப்பவர்களின் ஆசீர்வாதத்தை செய்கிறார். ஆவியில் ஏழை, தங்கள் சொந்த பாவத்தையும் கடவுளின் நீதியையும் அங்கீகரிப்பவர்கள். துக்கம், தங்கள் ஆன்மீக பலவீனம் குறித்து மகிழ்ச்சியடையாதவர்கள். வாழ்க்கையில் தங்கள் உடல்நிலையில் மகிழ்ச்சியடையாதவர்கள். மென்மையானவர்கள், பெருமை, கர்வம் அல்லது கர்வம் இல்லாதவர்கள். நீதிக்கான பசி மற்றும் தாகம். சரியானதையும் கடவுளுக்கு பிரியமானதையும் அறியவும் செய்யவும் தொடர்ந்து முயல்பவர்கள். இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், தீர்ப்பு அல்லது கண்டனம் இல்லை. இதயத்தில் தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள், பொய்யிலிருந்து விடுபட்டவர்கள், மண்ணை கெடுக்கும், கலப்படம் செய்யும், கெடுக்கும் எதிலும் இருந்து விடுபட்டவர்கள். சமாதானம் செய்பவர்கள், சக மனிதருடன் சமாதானமாக வாழ்பவர்கள் மற்றும் மற்றவர்களும் அதைச் செய்ய உதவுபவர்கள். ஒருவருக்கொருவர் தயவாகவும் இரக்கத்துடனும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தீர்க்க வேண்டாம், அல்லது நீங்களும் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பது போலவே நீங்களும் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். கருணை காட்டாத எவருக்கும் இரக்கமில்லாத தீர்ப்பு. சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி காட்டப்படுவதால் சுதந்திரம் தரும் சட்டத்தால் நியாயந்தீர்க்கப்படப் போகிறவர்களாக பேசுங்கள், செயல்படுங்கள். நியாயத்தீர்ப்பின் மீது இரக்கம் வெற்றி பெறுகிறது. யாக்கோபு 2:12-13. கட்டளைகளை மீறுவதற்கு தீர்ப்பு தேவைப்படுகிறது. இது தண்டனையை கோருகிறது, ஆனால் கடவுள் கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு இரக்கத்தை தருகிறார். ஒருவருக்கொருவர் தயவாகவும் இரக்கத்துடனும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தீர்க்க வேண்டாம், இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பது போலவே நீங்களும் தீர்மானிக்கப்படுவீர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் விரும்பும் ஒருவரை காயப்படுத்துபவர். பி, பாவம் செய்து மனந்திரும்பி திரும்பும் ஒருவர். சி, தவறி விழுந்து மனந்திரும்பி கிறிஸ்துவிடம் திரும்பாதவர்கள். கடவுள் மனிதனுக்கு சிந்திக்கவும் பகுத்தறிவு செய்யவும் பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் தேர்வு செய்யவும் அனுமதிக்கும் அறிவையும் கொடுத்தார். உண்மையை பகுத்தறிந்து கருணை காட்டுவதன் மூலமும் நீதியை விரும்புவதன் மூலமும் அமைதியான உறவுகளை பின்பற்றுவதன் மூலமும் மனிதன் கடவுளின் சாயலில் தொடர தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அவ்வாறு செய்யாமல் இருக்க தேர்ந்தெடுக்கலாம். இவ்வாறு தன் தந்தையும் படைப்பாளருமான கடவுளுடனான உறவில் துண்டிக்கப்படலாம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து மன்னிப்பு தேவைப்படுவதால் அவருடைய படைப்பாளரால் கொடுக்கப்பட்ட பகுத்தறியும் திறன் மனிதனை தனது வழிகளை மாற்றவும் மன்னிப்பை பெறவும் கிறிஸ்துவைப் போல வாழவும் அனுமதிக்கிறது. எனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக, பரிசுத்தர்களாகவும் அன்பானவர்களாகவும், இரக்கம், பணிவு, சாந்தம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் உங்களுக்கு இருக்கும் குறைகளை மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்தது போல் மன்னியுங்கள். மேலும் இந்த நற்பண்புகள் அனைத்திற்கும் மேலாக அன்பை அணிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் அனைவரையும் ஒருமித்து ஒற்றுமையுடன் பிணைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவற்றில் வளர்வதன் மூலம் கடவுளின் சாயலை பிரதிபலிப்பார்கள் மற்றும் ஆவியின் கனியை காட்டுவார்கள். அதாவது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நன்மை, விசுவாசம், மென்மை மற்றும் சுய கட்டுப்பாடு. கடவுளின் இந்த பண்புகளை உணரவோ, மணக்கவோ, சுவைக்கவோ, பார்க்கவோ, கேட்கவோ முடியாது. அன்பும் மன்னிப்பும் நமக்கு மிகவும் தேவை. பாவம் மற்றும் கலகத்தின் நிலையில் நாம் மரணத்திற்கு தகுதியானவர்கள். இது நீதி தேவைப்படுகிறது. இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் கடவுள் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. கடவுள் கொடுத்து மன்னிப்பு பரிசை நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படுதல் மூலம் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் உள்ளத்தில் அன்பு, அமைதி மற்றும் நன்றியுணர்வு போன்ற மனப்பான்மை உள்ளது. மேலும் அந்த அன்பை பல்வேறு வழிகளில் வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களில் வெளிப்படுத்தும் விருப்பம் வெளிப்படுகிறது. கடவுள் என்ன பார்க்கிறார் மற்றும் கேட்கிறார்? மனித குரலின் அழகான ஒலி அல்லது மனிதனின் இதயத்திலிருந்து வெளிப்படும் வெளிப்பாடுகள், கொடுக்கப்பட்ட பணம் அல்லது பணம் கொடுக்கப்பட்டதற்கான காரணங்கள், பாடலின் வார்த்தைகள் அல்லது வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட இதயபூர்வமான எண்ணங்கள், பிரார்த்தனையின் வார்த்தைகள் அல்லது அவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சிரமம் இருந்தாலும் மனம் நொந்த இதயம், வழங்கப்பட்ட பிரசங்கங்கள் அல்லது பிரசங்கங்கள் வாழ்ந்தன, கர்த்தருடைய விருந்தில் பங்கு கொள்வது அல்லது கிறிஸ்துவின் பரிகார தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்தல், ஒன்று சேர்வதில் தோல்வி அல்லது ஒன்று கூடும் போது மற்றவர்களை மேம்படுத்துவதில் தோல்வி, பைபிளை படிப்பது அல்லது கடவுளின் செய்தியை தியானிப்பது, நல்ல ஒழுக்க வாழ்வு அல்லது தியாக வாழ்க்கை வாழ்தல், கடவுளின் சாயலை பிரதிபலிப்பதற்காக தினசரி வாழ்வது, உங்கள் உடலை கடவுளுக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான பலிகளாக வழங்குவதாகும். இவ்வாறான வழிபாடு பொருத்தமானதே. ஒரு நன்றியுள்ள கிறிஸ்தவர் கிறிஸ்துவின் இரட்சகராக தனது நன்றியை வெளிப்படுத்த வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடுவார். அவர் இயேசுவின் முன்மாதிரிக்கு முடிந்தவரை நெருக்கமாக வாழ்வார். மேலும் அவர் பரிசுத்த ஆவியின் மூலம் அப்போஸ்தலர்கள் மூலம் வழங்கிய கடவுளின் சித்தத்தை புரிந்து கொள்ள முயல்வார். கிறிஸ்தவர் தனது எல்லா செயல்களிலும் அவரை புகழ்வார். பாடம் 4. ஒருவர் எப்போது வணங்க வேண்டும் அல்லது வணங்க வேண்டும்? ஒரு உயிருள்ள தியாகமாக இருப்பதன் மூலம் ஒருவன் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி, மகிமை மற்றும் புகழை செலுத்தி வழிகளை தேடும்போது கடவுளை வணங்குவான். கடவுளின் மற்ற குழந்தைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுங்கள். தியாக வாழ்க்கை வாழ மற்றவர்களை ஊக்குவிக்கவும், மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கவும். கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணேற்றம். கிறிஸ்தவர்கள் எப்போது அல்லது எங்கு கூடினாலும் கிறிஸ்துவில் மற்றவர்களை மேம்படுத்துவதையும் ஐக்கியப்படுத்துவதையும் கைவிடவோ, நிறுத்தவோ அல்லது கைவிடவோ கூடாது. அவர்கள் தங்கள் இரட்சகருக்கும், அவருடைய செய்திக்கும், அவருடைய மக்களுக்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். சுவிசேஷத்தை பற்றி வெட்கப்பட மாட்டார்கள், ஏனென்றால் அது இரட்சிப்புக்கான கடவுளின் சக்தி. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுப்பப்பட்டதால் கிறிஸ்து கடவுளின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கும் மேலே உள்ளவற்றில் உங்கள் முழு ஆழ்ந்தத்துவத்தையும் நிலைநிறுத்துங்கள். நீங்கள் இறந்துவிட்டதால் பூமிக்குரிய விஷயங்களில் அல்ல, மேலே உள்ளவற்றில் உங்கள் மனதை வைக்கவும். உங்கள் வாழ்க்கை இப்போது கிறிஸ்துவுடன் கடவுளில் மறைக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவீர்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆட்சி செய்யட்டும், ஏனென்றால் ஒரே உடலின் உறுப்புகளாக நீங்கள் சமாதானத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். மற்றும் நன்றியுடன் இருங்கள். நீங்கள் ஒருவரையொருவர் சகல ஞானத்தோடும் போதித்தும் உபதேசித்தும் உங்கள் இருதயங்களில் தேவனுக்கு நன்றியுணர்வோடு சங்கீதங்கள், கீர்த்தனைகள் மற்றும் ஆன்மீக பாடல்களை பாடும்போது கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் செழுமையாக வாழட்டும். நீங்கள் எதைச் செய்தாலும் வார்த்தையினாலோ செயலாலோ அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அதிகாரத்தினாலும் செய்து அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். பின்வரும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் யூதர்கள் மற்றும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடியது தொடர்பானது. இவை எதுவும் கட்டளையாக கருதப்படாமல் வெவ்வேறு இடங்களில் ஒரு செயலாக கருதப்பட வேண்டும். ஏ, அவருடைய வார்த்தையைப் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், மேலும் அந்த நாளில் 3000 பேர் சேர்க்கப்பட்டனர். மேலும் அவர்கள் அப்போஸ்தலரின் போதனையிலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்டு ஜபம் பண்ணுவதிலும் தங்களை அர்ப்பணித்தார்கள். மேலும் நாளுக்கு நாள் ஒன்றாக கோவிலுக்குச் சென்று தங்கள் வீடுகளில் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் தாராள இதயத்தோடும் உணவை பெற்று கடவுளைப் போற்றி மக்கள் அனைவரின் தயவையும் பெற்றனர். பி, இவர்கள் முன்னே சென்று துரோவாவில் நமக்காக காத்திருந்தார்கள். ஆனால் புளிப்பில்லாத அப்பப் பண்டிகையின் நாட்களுக்குப் பிறகு நாங்கள் பிலிப்பியிலிருந்து கப்பலேறி புறப்பட்டு 5 நாட்களில் துரோவாவில் அவர்களிடம் வந்து அங்கே 7 நாட்கள் தங்கினோம். வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் அப்பம் பிட்கக்கூடியிருந்தோம். ரொட்டியை உடைப்பது என்பது லார்ட்ஸ் சப்பர், ஒரு பொதுவான உணவு அல்லது இரண்டையும் குறிக்கும். சேவை செய்தல், கற்பித்தல், பாடுதல் மற்றும் உபதேசம் செய்வதன் மூலம் கடவுளை வணங்குவது என்பது குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூடுவது மட்டும் அல்ல. பாடம் 5, ஒருவர் எங்கே வணங்க வேண்டும்? கடவுள் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த போது அவர் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கையை நிறுவினார். அதில் ஒரு கூடாரம் இருந்தது. அங்கு அவருடைய பாதிரியார் கடவுளுக்கு பலிகளை செலுத்தினார். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தில் குடியேறிய பல ஆண்டுகளுக்குப் பிறகு சாலமன் ஜெருசலேமில் அவர்களின் வழிபாடு மற்றும் பலிகளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு இயேசு சமாரிய பெண்ணிடம் கூறினார், நீங்கள் கெரிசின் மலையிலோ அல்லது ஜெருசலேமிலோ அல்ல, ஜான் 4:21 இல் தந்தையை வணங்கும் காலம் வரும் என்று நம்புங்கள். வரவிருக்கும் புதிய உடன்படிக்கையில் வழிபாடு மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவில்களிலோ அல்லது குறிப்பிட்ட இடங்களிலோ இருக்காது. மனிதனின் இதயம் கடவுளின் கோவில். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ஆலய வழிபாட்டை நீக்கியது. இயேசு இப்போது அதிக மேன்மையான ஊழியத்தை பெற்றிருக்கிறார். ஏனென்றால் அவர் மத்தியஸ்தம் செய்யும் உடன்படிக்கை சிறந்த வாக்குறுதிகளை அடிப்படையாகக் கொண்டது. மோசேயின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை குறையற்றதாக இருந்திருந்தால் இரண்டாவது ஒன்றை தேட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடவுள் தம் மக்களிடம் ஏதோ தவறு கண்டார். இதோ நாட்கள் வருகின்றன, நான் எப்போது செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துங்கள். ஏனென்றால் நான் அவர்களுடைய மூதாதையர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த காலத்தில் செய்த உடன்படிக்கையைப் போல் இருக்காது. அவர்கள் என் உடன்படிக்கைக்கு விசுவாசமாக நிலைத்திருக்கவில்லை. நான் அவர்களை புறக்கணித்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காலத்திற்குப் பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு செய்யும் உடன்படிக்கை இதுவே. நான் என் சட்டங்களை அவர்கள் மனதில் வைத்து அவற்றை எழுதுவேன். அவர்களின் இதயங்களில் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள். பாவநிவாரண பலியாக தம்முடைய பூமிக்குரிய சரீரத்தை பிதாவாகிய கடவுளுக்குச் செலுத்தி பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அதன் ஆலய வழிபாட்டுடன் மோசே மூலம் கடவுளால் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் புதிய உடன்படிக்கையை நிறுவினார். மீட்கப்பட்ட மனிதன் கடவுளின் ஆலயமாக மாறுகிறான். நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பதையும் கடவுளுடைய ஆவி உங்களில் குடியிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? யாரேனும் கடவுளின் ஆலயத்தை இடித்துவிட்டால் கடவுள் அவரை அழித்துவிடுவார். ஏனென்றால் கடவுளுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நீங்கள்தான் அந்த ஆலயம். அல்லது உங்கள் உடல் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்குத் தெரியாதா? நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் அல்ல, ஏனென்றால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். எனவே உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆலயமாக இருப்பதாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் வசிப்பதாலும் அவர்கள் உங்கள் சரீரங்களை ஒரு ஜீவனுள்ள பலியாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமானதாகவும் உங்கள் ஆவிக்குரிய ஆராதனையாகும். இடம் அல்லது உடல் அமைப்பு முக்கியம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவில் உள்ளவர்களின் விருப்பமும் எண்ணமும் மனப்பான்மையும் முக்கியம். ஒருவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கிறார் மற்றும் மற்றவர்களுடன் நடந்து கொள்கிறார், மேலும் பணம், நேரம் மற்றும் திறன்கள் போன்ற தனது வளங்களை வழங்குவதன் மூலம் பதிலளிக்கிறார் என்பது முக்கியமானது. ஜெருசிம் மலை, ஜெருசலேம் அல்லது கடவுளுக்கான தேவாலய கட்டிடம் போன்ற ஒரு போதிக இருப்பிடத்திற்கு பதிலாக எல்லா இடங்களிலும் நமது உயிருள்ள தியாகம், நம் வாழ்வில் உள்ள செயல்கள் செய்யப்பட வேண்டும். அது ஆவியானது மாம்சமும் இரத்தமும் அல்ல. கடவுளின் அன்பு, தூய்மை, மென்மை, நீதி, கருணை மற்றும் உண்மைத்தன்மை ஆகியவை கிறிஸ்தவர்களுக்கு உயிருள்ள தியாகங்களாக இருப்பது அவசியம். பாடம் 6. ஒருவர் எப்படி வழிபட வேண்டும், என்ன, யார், எப்போது, எங்கு வழிபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது எப்படி வழிபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவும். ஒரு உயிருள்ள தியாகமாக நம்மை கொடுப்பது ஒரு சேவை வாழ்க்கை என்றால் ஒருவர் செய்யக்கூடிய மற்றும் செய்ய வேண்டிய பல செயல்கள் வழிபாடாக கருதப்படும். ஆனால் கடவுளுக்கு மகிமை, மரியாதை, புகழ் மற்றும் வணக்கம் ஆகியவற்றைக் கொடுக்கும் அதே வேளையில் கிறிஸ்துவின் முன்மாதிரிகளை பின்பற்றுவதன் மூலம் கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தால் அவர்கள் தூண்டப்பட வேண்டும். அறிவு தேவைப்படும் ஆன்மீகத்தில் மனிதன் வழிபட வேண்டும். வழிபாடு ஒரு சடங்கு அல்ல. வழிபாடு என்பது ஏதோ உடல் ரீதியான செயல் அல்ல, ஒரு சடங்கு அல்ல, மாறாக உள்ளிருந்து வரும் ஒன்று. அன்பு மற்றும் விருப்பத்திலிருந்து மரியாதை, பாராட்டு மற்றும் தயவு செய்து. உடல் ரீதியான ஒரு செயலை செய்ய முற்றிலும் திறமையற்ற ஒருவர் இன்னும் கடவுளை வணங்கவும் சேவை செய்யவும் முடியும். மனிதனின் உள்ளம், இதயம், உணர்ச்சிகள், உணர்வுகள், மனப்பான்மை ஆகியவற்றில் இருந்து அன்பு, வணக்கம் மற்றும் பாராட்டுகள் வெளிப்படுகின்றன. உண்மையான வழிபாடு இதை தனியாகவோ அல்லது குழுவாகவோ செய்யலாம். இதே போன்ற செயல்கள் உணர்வுகள் இல்லாத உணர்வுகள் மற்றும் அன்பு, வணக்கம், பாராட்டு போன்ற உணர்வுகள் ஒரு கட்டளைக்கு இணங்க அல்லது சுயத்தை மையமாகக் கொண்டவை வீண் வழிபாடு ஆகும். இயேசு சொன்னார், இந்த மக்கள் தங்கள் பல வார்த்தைகளால் என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களின் இதயங்கள், எண்ணங்கள் மற்றும் மனம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன. வீணாக என்னை வணங்குகிறார்கள். ஒருவரின் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கடவுளைப் பற்றிய அறிவின் அடிப்படையில் அமைந்து அவருடன் நெருங்கிய உறவைக் கொண்டிருந்தால் அவர்கள் கடவுளை பிரியப்படுத்த உண்மையான மற்றும் உண்மையான விருப்பத்துடன் கடவுளை நேசிக்கவும், வணங்கவும், துதிக்கவும், சேவை செய்யவும், வணங்கவும் தங்கள் முழு உள்ளத்தையும் பயிற்றுவித்துள்ளனர். ஆவி மற்றும் உண்மை போலி அல்லது சில சடங்குகள் அல்ல. புதிய உடன்படிக்கை ஆசாரியர்களுக்கு கடவுளின் அறிவுறுத்தல்கள் பழைய உடன்படிக்கையை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தாலும் குறிப்பிட்டவை. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியர்களும் ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவின் நல்லிணக்கச் செய்தியை அறிவிப்பதன் மூலமும் நற்செயல்களை செய்வதன் மூலமும் மற்றவர்களை விசுவாசத்திற்கு ஊக்குவிப்பதன் மூலமும் நன்றி, துதிகள் மற்றும் ஆராதனைகள் செய்வதன் மூலமும் தேவனை சேவிப்பதன் மூலம் ஜீவனுள்ள தியாகங்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. IEPK ரயின் நோக்கம் விரும்பும் அனைவருக்கும் பைபிள் பாடங்களை வழங்குவதாகும்.